ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு சிவாத்வைத்தம் ஓர் அறிமுகம். தலைப்பு சிவாத்வைத்த கிரந்தம் அறிமுகம். வழங்குபவர் திருமதி மாதங்கி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவாய குருவே நம. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. த்ரைவேத்யம் ஹிருத்யம் திரிபுரஹரமாத்யம் த்ரிணயனம் ஜடாபாரோதாரம் சலதுரகஹாரம் மிருகதரம் மகாதேவம் தேவம் மயி சதயபாவம் பசுபதிம் சிதாலம்பம் சாம்பம் சிவமதி விடம்பம் ஹிருதி பஜே த்ருதிஸ்தம்பாதாராம் திருடகுணநிபத்தாம் சஹமனாம் விசித்ராம் பத்மாட்யாம் பிரதிதிவச சன்மார்க்ககடிதாம் ஸ்மராரே மச்சேத ஸ்புடபடகூட்டீம் பிராப்ய விஷதாம் ஜயஸ்வாமின் சக்த்யாதஹ சிவகணைர் சேவித விபோ. வந்தேஹம் அமிர்தானந்தம் சாந்தம் சுலபரூபினம் அஹைதுக கிருபாசிந்தும் சிஷ்ய புத்தி விகாசினம் பாஷாணஸ்யாபி பாண்டித்யம் துக்கினாம் ச சுகாமிருதம் யஸ்ய தர்ஷன மாத்ரேன ப்ராப்யதே தம் பஜே குரும். லோகே சிவாத்வைத மத பிரபோதம் குர்வன் ஜகத் அத்புத கீர்த்திசாலி யஷிஷ்ய ஜால நிரதார்ச்சித பாதகஜ தம் நீலகண்ட விபுதம் சிரசானதோஸ்மி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு பொன்னான நாள், மகாசிவராத்திரி என்று நாம் அறிந்தது. மற்றொரு காரணம், நம்மிடையே ஒரு புதையல் இருக்கிறது என்பதை நாம் அறிய போகிறோம். பாஷ்யகாரர் தம்முடைய தியான ஸ்லோகத்தில் ஆரியானாம் சிவனிஷ்டானாம் பாஷ்யன் ஏதன் மகாநிதிகி என்று கூறுகின்றார். இந்த பாஷ்யமானது சிவனிஷ்டர்களுக்கு ஒரு பெரும் புதையல் என்று கூறுகின்றார். எப்படி ஒரு மகா தரித்திரனுக்கு ஒரு புதையலை கண்ட மாத்திரத்திலேயே சந்தோஷம் ஏற்படுமோ, மகா ஆனந்தம் ஏற்படுமோ, அப்படி சிவனை இடையராது சிந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு சிவனிஷ்டர்களுக்கு இந்த பாஷ்யமானது ஒரு புதையல். எவ்வகையில் இது புதையல்? சிவனை பரபிரம்மமாக நிர்தாரணம் செய்யும், சிவனை பரபிரம்மமாக நிர்ணயம் செய்யும் இந்த பாஷ்யமானது பெரும் புதையல். நேற்றைய தினம் பிரம்மசூத்திரத்தை பற்றி ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். பிரம்மசூத்திரங்கள் உபனிஷத் வாக்கியத்தை விசாரம் செய்வதற்காக வந்தது. இதனை இந்த விசாரத்தினால் பிரம்ம ஞானம் பிரயோஜனம். இதற்கு உபனிஷத் வாக்கியம் விஷயம். பல சூத்திரங்கள் ஒன்றோ பலவோ பல சூத்திரங்களோ சேர்ந்து ஒரு அதிகரணமாகவும், பல அதிகரணங்கள் சேர்ந்து ஒரு பாதமாகவும், பல பாதங்கள் சேர்ந்து ஒரு அத்தியாயமாகவும் பாஷ்யம் இயற்றப்பட்டுள்ளது என்பதை அறிந்தோம். இன்று சிவாத்வைதத்தில் உள்ள கிரந்தங்கள் அதில் உள்ள சில கருத்துக்களை பற்றி பார்ப்போம். முதலில் இந்த பாஷ்ய கர்த்தா ஸ்ரீகண்ட சிவாச்சாரியாரை பற்றி அறிந்து கொள்வோம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மூர்த்தம் ஆச்சாரியரின் மூர்த்தமானது சென்னையில் வட திருமுல்லை வாயிலில் சுவாமியுடைய சந்நிதிக்கு வெளியில் இருக்கின்றது. இவருடைய மூர்த்தம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிலும் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். இவருடைய குரு ஸ்ரீகண்ட சிவாச்சாரியாரின் குரு ஸ்வேதாச்சாரியார் தமது தியான ஸ்லோகத்தில் நம ஸ்வேதா விதானாய நானாகம விதாயினே கைவல்ய கல்பதரவே கல்யாண குரவே நமக என்று கூறியுள்ளார். ஸ்வேதாச்சாரியார் என்ற ஸ்வேதர் என்ற பெயர் கொண்ட ஆச்சாரியருக்கு நமஸ்காரம். பலவிதமான ஆகமங்களை இயற்றிய ஆச்சாரியருக்கு நமஸ்காரம். கைவல்யம் என்ற முக்தியை தரவல்லதான கல்பதருவுக்கு கல்பதருவாகிய ஆச்சாரியருக்கு நமஸ்காரம். அனைத்து மங்களங்களையும் தரும் ஆச்சாரியருக்கு நமஸ்காரம் என்று இந்த வாக்கியத்தின் பொருள். கல்பதரு என்பது தேவலோகத்தில் உள்ளது, கல்பவ்ருக்ஷம். அதன் அடியில் இருந்து எதை நினைத்தாலும் தரவல்லது. ஆனால் அந்த கல்பதருவானது மோட்சத்தை தர முடியாது. அந்த மோட்சத்தையும் தரவல்லதான ஆச்சாரியருக்கு நமஸ்காரம் என்று கூறியுள்ளார். ஸ்வேதாச்சாரியார் 18 யோகாச்சாரியர்களில் ஒருவர். யோகாச்சாரியர்கள் என்பவர்கள் சாக்ஷாத் பரமேஸ்வரனால் இந்த சைவ மதத்தை பரப்புவதற்காக அவருடைய அம்சமாக அவதரித்தவர்கள். அவர்களுள் முதன்மையான ஸ்வேதாச்சாரியார் இவரது குரு. ஆச்சாரியரின் காலம் நிர்ணயிக்கப்படவில்லை. சம்பிரதாயமாக பகவத்பாதருக்கு முன்பு என்று கூறப்படுகிறது. எப்படியெனில், இவர் சூத்திரங்களை பகுத்து கொண்ட முறையிலும் அதிகரணங்களை தொகுத்த முறையிலும் இப்படி கூறப்படுகிறது. ஆனால் மற்றொரு பட்சமும் இருக்கிறது. இவர் பகவத்பாதருக்கு பின்பு வந்தவர் அல்லது சமகாலத்தவர் என்று. அவர்கள் கூறும் காரணமானது, இவர் தன்னுடைய பாஷ்யத்தில் கையாண்டுள்ள மேற்கோள்களை வைத்து, அந்த நூல்களை வைத்து கூறுகின்றனர். சம்பிரதாயத்தில் இவர் பகவத்பாதருக்கு முன்பு என்று கருத்து. தற்பொழுது சிவாத்வைதத்தில் உள்ள கிரந்தங்களை பார்ப்போம். முதலில் பிரம்மசூத்திரம், அதற்கு ஸ்ரீகண்ட பாஷ்யம். இதுவே சிவாத்வைதம் என்று கூறப்படுவது. இந்த பாஷ்யம் மிக கம்பீரமானது, சுருக்கமானது, கருத்தை தெளிவாக சொல்ல வல்லது. இதற்கு மேல் சிவார்க்கமணி தீபிகை என்று ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் அவர்கள் இயற்றிய வியாக்கியானம். இந்த வியாக்கியானம் மிகவும் விஸ்தாரமானது. அவர் சுருக்கமாக சொன்னதை, பாஷ்யக்காரர் சுருக்கமாக சொன்னதை விரிவுபடுத்தி அந்த அந்த நியாயங்களை நிர்தாரணம் செய்வதற்கு, நிர்ணயம் செய்வதற்கு பல மேற்கோள்களை காட்டி மற்ற மதத்தவர்கள் மூலம் எழும் சந்தேகங்களை எழுப்பி அதற்கு விடையும் அளித்து பெரிதாக இயற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீகண்ட பாஷ்யம் சாமான்யமாக ஒருவருக்கு சம்ஸ்கிருதம் படிக்க தெரிந்தால் குருமுகமாக படிக்க முடியும். சிவார்க்கமணி தீபிகை மிகவும் கடினமானது. அந்த அந்த நடையிலும் அவர் கையாண்டுள்ள புத்தகங்களும் இவற்றை அறிந்து கொள்வது சிறிது கடினமானது. இதற்கு மேல் தீட்சிதர் அவர்களே மேலும் சில கிரந்தங்களை செய்துள்ளார். முதலாவதாக சிவாத்வைத நிர்ணயம். பாஷ்யத்தில் எந்தெந்த இடங்களில் சிவாத்வைதம் என்று கூறப்பட்டுள்ளனவோ அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து, அந்த பங்கி அந்த வாக்கியங்களை எடுத்து, அவை சிவாத்வைதத்தை கூறுகின்றதா அல்லது சுத்தாத்வைதத்தை கூறுகிறதா என்று விசாரித்து நிர்ணயம் செய்கின்றார். அதன் பிறகு ஆனந்த லஹரி என்று ஒரு கிரந்தம். இதுவும் பாஷ்ய கருத்துக்களை ஸ்லோக வடிவமாக, 60 ஸ்லோக வடிவமாக இயற்றியுள்ளார். இந்த ஸ்லோகங்களுக்கு அவரே வியாக்கியானமும் எழுதியுள்ளார். தீட்சிதர் அவர்களே வியாக்கியானமும் எழுதியுள்ளார். இதில் நாராயணரும் சிவனுடைய சக்தியின் ஒரு அம்சம் என்பது ஒரு முக்கிய கருத்தாக கூறப்படுகிறது. பிறகு இவ்வாறு இதிலும் ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் உள்ள வாக்கியங்களை எடுத்து அதன் மூலம் இக்கருத்துக்களை நிர்ணயம் செய்கின்றார். இதற்கு மேல் சிவ தத்துவ விவேகம் என்று அந்த சிவ தத்துவத்தை விளக்குவதற்கு ஒரு கிரந்தமும், சிவ கர்ணாமிரதம் என்று ஒரு கிரந்தமும் இயற்றியுள்ளார். சிவ கர்ணாமிரதத்தில் சிவனே பரபிரம்மம் என்ற கருத்தை மட்டும் நிலைநிறுத்துவதற்கு எக்காரணத்தினால் வேதத்தில் மற்ற தேவதைகளும் கூறியிருக்கிறது, அவர்கள் பிரம்மம் அல்ல, எதனால் சிவன் மட்டுமே பரபிரம்மம் என்பதற்குரிய நியாயங்களை அழகுற கூறியுள்ளார். இப்படி இந்த சிவாத்வைத கிரந்தங்கள் இருக்கின்றன. சிவாத்வைதம் என்பது சைவத்தில் ஒரு பிரிவு. எனவே அந்த சைவத்தினுடைய கருத்துக்கள் அனைத்தும் இவற்றுக்கும் உண்டு. ஒரு சிறு அறிமுகமாக சைவத்தில் உள்ள அடிப்படையான கருத்துக்களை கூறி பின்பு அதற்கு மேல் இதிலுள்ள சில கருத்துக்களை பார்ப்போம். இந்த சாஸ்திரத்துக்கு பிரமாணம், பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். பிரமாணம் என்பது எதன் மூலமாக நமக்கு அறிவு ஏற்படுகின்றதோ அது பிரமாணம். பிரத்யக்ஷம் புலன்கள் மூலமாக கண்களால் பார்ப்பதனால் அறிவு ஏற்படுகிறது, பிரத்யக்ஷம் ஒரு பிரமாணம். அனுமானம் ஒன்றை பார்த்து மற்றொன்றை அறிவது அனுமானம், அதுவும் ஒரு பிரமாணம். இதற்கு மேல் சப்தம் என்று கூறப்படும் வேதம் மற்றும் ஆகமம் இந்த சாஸ்திரத்தில் பிரமாணம். இங்கு பிரமேயம் அல்லது அறியப்படும் பொருள் பதி, பசு, பாசம் என்ற மூன்று பதார்த்தங்கள், திரிபுடி என்று கூறுவார்கள். இதில் பதி என்பது பரமேஸ்வரன், இவர் ஒருவர். இவர் பசுக்களான ஜீவர்களை கட்டுப்படுத்துபவர். திருமூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவர்களுக்கு காரணமானவர் இந்த பரமேஸ்வரன். இங்கு நாம் கூறும் பரமேஸ்வரன் மூல சிவன், ஆதிசிவன் என்பது பரசிவன். பசு என்பது ஜீவர்கள். இவர்கள் சரீரத்தையும் புலன்களையும் கடந்த சைத்தன்ய வடிவம், அனாதியே மலத்தால் கட்டப்பட்டவர்கள். அனாதி என்ற பதத்திற்கு தொடக்கமில் காலம் தொடர்ந்து பாசத்தினால் கட்டப்பட்டவர்கள். இந்த பசுக்கள் சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்று மூன்று விதமாக உள்ளனர். பதி என்பது ஒருவர், ஆனால் இந்த பசு பல. பாசம் என்பது ஆணவம், கண்மம், மாயை. இவை சிவானந்தத்தை வரவிடாமல் தடுப்பது. ஆணவம் என்பது எங்கும் வியாபித்திருக்கும் இந்த ஆத்மாவை, சரீரத்திலேயே இந்த ஆத்மா என்ற எண்ணத்தை வரச் செய்வது. கண்மம் என்பது கர்மாவிற்கு தக்க கஷ்டத்தை அனுபவிக்க வைப்பது. இது மனதில் மறைவாக அதிர்ஷ்ட வடிவமாக இருக்கும், புண்ணிய பாவங்களை தரவல்லது. மாயை என்பது பிறவினால் ஏற்பட்ட இந்த சரீரம், அதனோடு சம்பந்தப்பட்டது. இப்படி இந்த மூன்று பாசங்களும் சிவானந்தத்தை நமக்கு வரவிடாமல் தடுப்பது. இந்த பாசங்களால் கட்டப்பட்டுள்ளதால் பசு என்றும் அந்த பசுக்கு பதியாக இருப்பதால் அவர் பசுபதி. பரமேஸ்வரனுக்கு பசுபதி என்று ஒரு பெயர். பாசங்களால் கட்டப்பட்ட இந்த பசுவை கட்டுப்படுத்துவதால் அவர் பசுபதி. சிவாத்வைத்தம் என்றால் சிவ விசிஷ்டாத்வைத்தம். விசிஷ்டம் என்பது ஒன்றை வைத்துள்ளது, அதனை கொண்டது என்று அர்த்தம். சிதச்சித் பிரபஞ்ச வடிவமான சக்தியை உடையவர் பரமேஸ்வரன். சித்து என்பதா என்றால் சேதனம், அச்சித்து அச்சேதனம், அசையும் பொருள், அசையா பொருள் இவற்றை கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்ச வடிவமான சக்தியை உடையவர் பரமேஸ்வரன். சிதச்சித் பிரபஞ்ச விசிஷ்டக பரமேஸ்வர. இதை விளக்க வேண்டுமெனில், ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் வேர், அடிக்கட்டை, இலை, பூ, காய் என்று பல பிரிவுகள் உள்ளன. இவை அனைத்தும் சேர்ந்தது அந்த மரம். ஆனால் அந்த வேரும் அடிக்கட்டையும் ஒன்று அல்ல, இலையும் காயும் ஒன்று அல்ல, காயும் பழமும் ஒன்று அல்ல. இப்படி அவற்றுக்குள் வேதம் இருப்பினும் இவை அனைத்தும் மரம் என்ற தொகுதிக்கு சேர்ந்தது. அப்படி இந்த சித்தும் அச்சித்தும் கொண்ட பிரபஞ்சத்தை உடையவர் பரமேஸ்வரன். பிரபஞ்சம் சிவனுடைய சரீரம். அந்த சரீரத்தை உடையவர் பரமேஸ்வரன். அவர் ஷரீரி என்று இங்கு ஷரீர ஷரீரி பாவத்தை கூறுவர். இப்பொழுது ஒரு கேள்வி எழலாம். மரம் என்று கூறினேன். மரம் எனில் மரங்களில் பல வகை இருக்கின்றது, மாமரம், தென்னை மரம் என்று. அப்படி சிவனை இந்த சிவனை போன்று வேறு ஒருவர் இருக்கிறாரா எனில், இந்த சிவன் ஒருவரே சகல பிரபஞ்சத்தையும் தன்னுடைய சரீரமாக கொண்டுள்ளார். இந்த பரமசிவனே பரபிரம்மம் என்பது இந்த சாஸ்திரத்தின் நிர்ணயம். எப்படி எனில், அனைத்து வேதங்களின் சாரமாக இருப்பவர் பரமேஸ்வரன். சர்வஜ்ஞம், நித்திய திருப்தம், அனாதிபோதம், அலுப்த சக்தி, அனந்த சக்தி இவற்றை கொண்டவர். சர்வஜ்ஞம், அனைத்தையும் அறிந்தவர். நமக்கு தற்பொழுது நடைபெறுவது அல்லது முன்பு நடந்ததை பற்றியதான அறிவு இருக்கும். ஆனால் பரமேஸ்வரனுக்கு முக்காலத்தை பற்றிய அறிவும் இருக்கும். அவற்றை எந்த விதமான கருவிகளும் கரணங்களும் இல்லாமல் அறியக்கூடியதான சக்தி இருக்கிறது. அவர் நித்திய திருப்தர், எப்பொழுதும் திருப்தியுடன் இருப்பவர். நமக்கு ஒன்றை அடைந்தால், ஒன்றை செய்தால், ஒரு காரியத்தை செய்வதனாலேயோ, ஒரு பொருளை அடைவதனாலோ திருப்தி ஏற்படலாம். ஆனால் அவருக்கு எப்பொழுதும் திருப்தி உடையும், எப்பொழுதும் திருப்தி இருக்கிறது. அவர் நித்திய திருப்தர். அனாதிபோதம், இயல்பாகவே ஞானத்தோடு இருப்பவர். நமக்கு ஒரு புத்தகத்தை படிப்பதனால் ஞானம் வருகிறது. ஆனால் அவருக்கு எதனையும் படிக்காமல் இயல்பாகவே ஞானத்தோடு இருப்பவர். அவரே இந்த அனைத்து வேதங்களையும் புராணங்களையும் செய்தவர். அலுப்த சக்தி, நம்முடைய சக்தி ஒரு செயலை செய்வதனால் குறைகிறது. ஆகாரம் உட்கொள்கின்றோம், அதனால் சக்தி வருகிறது. ஒரு செயலை செய்கின்றோம், பிறகு அது குறைகிறது, மீண்டும் ஆகாரம் உட்கொள்கின்றோம் என்று நம்முடைய சக்தி குறைவதும் கூடுவதுமாக இருக்கிறது. பரமேஸ்வரன் எந்த காரியத்தை எப்பொழுதும் செய்து கொண்டே இருந்தாலும் அவருடைய சக்தி குறைவது இல்லை. அனந்த சக்தி, பலவிதமான சக்திகளை கொண்டவர் பரமேஸ்வரன். இந்த குணங்களை கொண்ட இந்த சர்வஜ்ஞத்வம், நித்திய திருப்தத்வம், அனாதிபோதத்வம், அலுப்த சக்தித்வம், அனந்த சக்தித்வம் என்று இந்த குணங்களை கொண்ட வேத பிரசித்தமான பல நாமாக்களுக்கு இருப்பிடமாக இருப்பவர். வேத பிரசித்தமான நாமாக்கள் பவ, சிவ, சர்வ, பசுபதி, ருத்ர, மகாதேவ முதலிய நாமாக்கள், இவற்றுக்கு இருப்பிடமாக இருப்பவர். பவ, இவர் இருப்பதால் இந்த உலகம் இருக்கிறது, அதனால் இவருக்கு பவன் என்று பெயர். சிவ, எல்லா மங்களங்களையும் தருவதால் இவர் சிவன். சர்வ, அனைத்தையும் சம்ஹாரம் செய்வதனால் இவருக்கு சர்வன் என்று பெயர். பசுபதி, பசுக்களுக்கு பதியாக இருக்கின்றார். பசுக்களை பாசங்களால் கட்டி அவற்றை கட்டுப்படுத்துபவராக இருக்கின்றார், அதனால் இவர் பசுபதி. ருத்ரன், சம்சாரம் என்ற இந்த துக்கத்தை நீக்குபவர், அதனால் இவருக்கு ருத்ரன் என்று பெயர். மகாதேவன், மிகுந்த பிரகாசம் உடையதால் இவர் மகாதேவன் என்று பெயர். இப்படி இந்த நாமாக்களுக்கு இருப்பிடமாக இருப்பவர். பரமேஸ்வரன் உலகத்திற்கு நிமித்த காரணரும் உபாதான காரணரும் ஆவர். ஒரு குடம் இருக்கிறது, அந்த குடத்திற்கு நிமித்த காரணம் அந்த குடத்தை செய்யும் குயவன், அதற்கு உபாதான காரணம் மண். உபாதானம் என்றால் மெட்டீரியல் காஸ், நிமித்த காரணம் முதல் காரணம். இப்படி அவர் நிமித்த காரணராகவும் உபாதான காரணராகவும் இருக்கின்றார். உலகத்திற்கு பரமேஸ்வரன் நிமித்த காரணராக இருக்கட்டும், உபாதான காரணராக எப்படி முடியும் என்று ஒரு கேள்வி எழலாம். ஏனெனில் குடத்திற்கு மண் என்பது உபாதான காரணம், அதுபோல இந்த உலகத்திற்கு பரமேஸ்வரன் எப்படி உபாதானமாக முடியும், மெட்டீரியல் காசாக முடியும் என்று கேள்வி எழலாம். இந்த உலகம் பரமேஸ்வரனுடைய சக்தி வடிவம். அங்கனமெனில் சக்தியே உபாதான காரணம், எப்படி பரமேஸ்வரன் உபாதான காரணமாக முடியும் எனில், அந்த சக்தியும் அந்த சக்தியை உடைய பரமேஸ்வரனுக்கும் பரமேஸ்வரனும் வேறு அல்ல. சக்தி சக்தி மதோர் அபேதக. ஒருவரிடம் ஒரு திறமை இருக்கிறது, வரையும் திறமை. அந்த திறமையை அவரிடமிருந்து பிரிக்க முடியுமா, அவருடைய கைகளில் இருந்து பிரிக்க முடியுமா? முடியாது. அப்படி பரமேஸ்வரனுடைய சக்தியும் அதனை கொண்டதான பரமேஸ்வரனும் ஒருவரே. சக்தியும் சக்தியை உடையவரும் வேறு அல்ல. இப்படி பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு நிமித்தமாகவும் உபாதானமாகவும் இருப்பவர் பரமேஸ்வரன். இங்கு கூறப்பட்டவையே வேதங்களில் பிரம்மத்திற்கு லட்சணமாக கூறப்படுகிறது. எவரிடமிருந்து இந்த பூதங்கள் பிறக்கின்றனவோ, எவரால் அனைத்தும் வாழ்கின்றதோ, அனைத்தும் அழிந்து எவரிடம் ஒடுங்குகின்றனவோ, அவரை அறிய முயல்வாய், அதுவே பிரம்மம் என்று பிரம்மம் என்பதற்கு ஒரு லட்சணம் வேதத்தில் கூறப்படுகிறது. அந்த லட்சணம், அந்த லட்சணத்தை உடையவர் பரமேஸ்வரன். எப்படி? இங்கு சற்று முன் கூறினேன், பவாதி நாமாக்கள் இவை அனைத்தும் இந்த கருத்தையே கூறுகின்றது. பவன் சிருஷ்டி காரணம், சிவன் ஸ்திதி காரணம், சர்வன் சம்ஹார காரணம், பசுபதி திரோதான காரணம், ருத்ரன் அனுகிரக காரணம். இப்படி இந்த உலகத்திற்கு படைத்தல், அழித்தல், காத்தல், அருளல், மறைத்தல் முதலியவற்றை செய்பவர் பிரம்மம், அது பரமேஸ்வரன். இந்த ஸ்ருதியில் பிரம்மம் என்றே கூறப்பட்டுள்ளது. இன்னும் மற்ற உபநிஷத்துக்களில் தெள்ள தெளிவாக அந்த பிரம்மம் சிவன் என்று கூறப்பட்டிருக்கிறது.